عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم، إنك لعلى خلق عظيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எல்லா வெற்றியையும் பெற்றார்களே, அப்படிப்பட்ட சுவாலிஹீன்களிலே, வலிமார்களிலே, நாதாக்களிலே, அல்லாஹுவை அஞ்சு வாழ்ந்த முத்தகீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினால் தனக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு உன்னதமான ஒழுக்க ரீதியான ஒரு வாழ்வை நமக்கு சொல்லித்தந்தார்கள். அல்லாஹு தாலா எனக்கு சில அதவுகளை சொல்லித்தந்தான், அல்லாஹ் எனக்கு சில அதவுகளை கற்றுத்தந்தான், அல்லாஹு தாலா எனக்கு சில விதமான ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறான், அந்த ஒழுக்கங்களின் வழியாகத்தான் எல்லா மேன்மைகளையும் எனக்கு அவன் அறிவித்திருக்கிறான் என்று நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். அருமையான பெருமக்களே, அந்த மேலான குணங்களின் தொடர்ச்சியிலே, அல்லாஹுவினால் சொல்லித்தரப்பட்ட உன்னதமான அந்த ஒன்பது குணங்களுடைய தொடர்ச்சியில் ரசூல் சொன்னார்கள், அதிலே ஒரு குணம் என்னவென்று சொன்னால், யாராவது எனக்கு அநியாயம் செய்தால், என்னிடத்தில் ஒருவர் துஷ்பிரயோகமாக நடந்து கொண்டால், வரம்பு மீறி என்னிடத்தில் ஒருவர் நடந்து கொண்டால், அநியாயம் செய்தால், நான் அவரை மன்னிக்க வேண்டும் என்று என் ரப் எனக்கு சொல்லித்தந்திருக்கிறான் என்று சொன்னார். வஅஃபு அம்மன் லலமனி, யார் எனக்கு அநியாயம் செய்தானோ அவனை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவு தந்திருக்கிறான் என்று சொன்னார். பெருமக்களே, இது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்பது அல்ல. ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, அந்த அளவிற்கு அவன் மறுமொழியை அதற்கான பகரத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலே கவனம் உள்ளவன் தான் உலகத்தில் எல்லோருமே. ஆனால் ஒரு மனிதனுடைய வெற்றிக்குரிய வாழ்வை சொன்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் எனக்கு அநியாயம் செய்தால் நான் அவனை அல்லாஹுக்காக மன்னிக்க வேண்டும், என்னுடைய உணர்ச்சி சொல்கிறது பழிவாங்க வேண்டும் என்று, என்னுடைய மனோ இச்சை சொல்கிறது பழிவாங்க வேண்டும் என்று, என்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்கிறார்கள் பழிவாங்க வேண்டும் என்று, என் மீது பாசமுள்ள நண்பர்கள் சொல்கிறார்கள் பழிவாங்க வேண்டும் என்று, என்னுடைய குடும்பத்தார் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பழிவாங்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், வெற்றிக்குரிய வாழ்க்கை என்பது உனக்கு தேவையா? வெற்றிக்குரிய வாழ்க்கை என்பது உனக்கு தேவை என்று சொன்னால் நீ மன்னிக்க வேண்டும். முதியோர் சொல்லும் முதுநல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்று சொல்வார்கள். ஆம், அந்த செய்தி அப்பொழுது கசக்கத்தான் செய்யும். ஒரு மனிதர் தனக்கு அநியாயம் செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை உளப்பூர்வமாக மன்னிப்பது என்பது சாதாரணமாக கல்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் அல்லாஹுக்காக உன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீ அடக்கி அல்லாஹுக்காக அதை நீ மன்னிக்கும் பொழுது வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்ற சோபனத்தை நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். அருமையான பெருமக்களே, ஆனால் இன்றைய குணநிலை என்பது நேர் முரண்பட்டது. ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவி செய்யறாருன்னு சொன்னாலே அல்லாஹுக்காக செய்யறதுன்னு அவற்றிருந்து எந்த பகரத்தையும் இவர் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனால் இவர் உதவி செய்தாருன்னா நாளைக்கு அவர் சலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார், அவர் தன்னை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறார், தன்னிடத்தில் ஏதாவது பரிகாரமாக இப்படிப்பட்ட உபசாரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார், மற்றவர்களுக்கு முன்னாலே தன்னை கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்று கருதுகிறார் என்றால் இவருடைய உதவி என்பது இல்லாஹி செய்யப்பட்டது என்பதற்கான அர்த்தம் என்ன பெருமக்களே? அதனாலே ஒரு மனிதர் அல்லாஹுக்காக இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அதிலும் வலிமை உள்ளவர். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், நீ யாரை மன்னிக்கிறாய் என்றால் நீ வலிமை உள்ளவன், அவன் பலகீனமானவன், பழி வாங்குவதற்கு தகுதி உள்ளவன்,
உன்னை விட குறைந்த நிலையிலே உள்ளவன் உன்னால் பழி வாங்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுக்காக நீ மன்னித்தால் அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்று நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெற்றியின் ரகசியமே அதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், "வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக் ஃஃஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர்." நாயகமே, தாங்கள் கொஞ்சம் கடுகடுப்பாக இருந்திருந்தால், கடின சித்தமுள்ளவராக தாங்கள் இருந்திருந்தால், இவ்வளவு பெரிய சஹாபிகளுடைய கூட்டம், இவ்வளவு குறைந்த காலகட்டத்திலே அந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்திருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? உங்களிடத்தில் உள்ள குணம், உங்களிடத்தில் உள்ள குணம், ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த குணம் இருக்கிறதே, அவர்கள் வரம்பு மீறினாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, இதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியமாக அமைந்திருக்கிறது என்பதை குர்ஆன் ஷரீஃபிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பான். அருமையான பெருமக்களே, எனவே வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய குணம் உடனடியாக உள்ள பலாபலன் அல்ல. உடனடியாக பார்த்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, இரத்த நாளங்கள் துடிக்கும், மற்றவர்கள் உணர்ச்சி ஊட்டுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதன் பொறுத்துக் கொண்டு அல்லாஹுக்காக அதை சபுர் செய்தால் நிரந்தரமான நிலையான மகத்தான வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமக்களே, இது ரப்பினுடைய அருள் வாக்கு. அல்லாஹ் சொல்வான், மக்களே, அல்லாஹ்வின் மகஃபிரத்தின்பால் வாருங்கள், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின்பால் அழைக்கிறான் வாருங்கள். அல்லாஹ்வே சொல்கிறான், இலா ஜன்னத்தின், ஒரு சொர்க்கத்தின்பால் வருகிற அழைக்கிறான். எப்படிப்பட்ட சொர்க்கம்? அர்துஹஸ் ஸமாவாது வல் அர்த், வானங்கள் பூமி எல்லாம் விட பிரம்மாண்டமான ஒரு சுவனத்தின்பால் உங்களை அழைக்கிறான். யாருக்கு அந்த சொர்க்கம்? அல்லாஹ் சொல்கிறான், உஹித்தத்தில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சு வாழ்ந்தவர்களுக்கு என்றால் குறிப்பிட்ட ஒரு குணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபீன் அனின்நாஸ், மற்றவர்களை பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள், மற்றவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹுக்காக அதை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா உன்னதமான சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று அருள்மறையிலே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். பெருமக்களே, பிறரை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களுக்கு சில சன்மானங்களை தருகிறான். அல்லாஹுக்காக நீங்கள் பிறரை மன்னித்தால், அநியாயம்தான் நடந்தது, கொடுமைதான், தாங்க முடியவில்லை தான், உணர்ச்சி வசப்படுகிறோம், எல்லா நிலையும் இருக்காது, ஆனால் அல்லாஹுக்காக நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களுக்கு பகரம் என்ன? குர்ஆனில் சொல்கிறான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, சில விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள், சில விஷயங்களை நீங்கள் அல்லாஹுக்காக மன்னித்து விடுங்கள். என்ன பகரம் தெரியுமா? அலா துஹிப்பூன் அன் யஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று சொல்கிறான். அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹுவின் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? அவன் புறத்திலிருந்து உண்டான மஃபிரத் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? பகரம் என்ன? உலகத்தில் யார் உங்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களை நீங்கள் அல்லாஹுக்காக மன்னித்து விடுங்கள். பழி வாங்குவதற்கான சக்தி இருந்தும், பழி வாங்குவதற்கான வலிமை இருந்தும் நீங்கள் அல்லாஹுக்காக மன்னித்து, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு கட்டத்திலே சொல்வான், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, நாயகமே தாங்கள் அலீமான குணத்தில் இருக்கிறீர்கள். அலீமான குணம் என்று சொன்னால் குணங்களிலே மூன்று வகைப்படுத்துவார்கள். ஒருவர் ஏதாவது நமக்கு கெடுதல் செய்கிறார், பதிலுக்கு அதே அளவுக்கு கெடுதல். ஒரு அடி அடிக்கிறார், இவர் ஒரு அடி முடிஞ்சு போச்சு, அதே அளவிற்காக இருக்க வேண்டும், கூடுனா அதுக்கு தண்டனை உண்டு. இது ஒரு குணம், இது ஹசன் என்ற ஒரு குணம். இதை விட தாண்டி ஒரு உயர்ந்த குணம் என்னவென்று சொன்னால் கரீம். ஒருவர் உபகாரம் செய்கிறார், பதிலுக்கு உபகாரம் செய்கிறார், கெடுதல் செய்கிறார், மன்னித்து விட்டார், இது அதுக்கு அடுத்த குணம். இதை விட ஒரு உயர்ந்த குணம் இருக்கிறது, அதுதான் அலீம் என்ற குணம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னால், ஒருவர் உபகாரம் செய்கிறார், பதிலுக்கு உபகாரம் செய்கிறார், கெடுதல் செய்கிறார், மன்னித்து விட்டார் என்பது மாத்திரமல்ல, பதிலுக்கு உபகாரம் செய்கிறார். இது சாதாரணமாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணம் அல்ல. பெருமக்களே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடல் என்று சொல்வார்களே, அதே போல் அவனை வெட்கப்படக்கூடிய அளவிற்கு உண்டான பகரத்தை அவன் கெடுதல் நமக்கு செய்து கொண்டிருந்தாலும், அதை எண்ணிக்கொண்டிருந்தாலும், அதை திட்டமிட்டுக் கொண்டிருந்தாலும், நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மாண்பான நிலை இருக்கிறதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, அவன் மிகப்பெரிய தலைவனாக உலகத்தில் மாத்திரமல்ல நிலையான ஆகிரத்திலும் உன்னதமான வெற்றியை பெற்று திகழ்வான் என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, வெற்றிக்கான ஒரு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், வெற்றிக்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட குணங்களிலே செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலேயே அழகான வரலாறு என்று குர்ஆனால் சொல்லித் தரப்பட்ட ஒரு வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அழகான வரலாறுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல கதை அப்படிங்கறது அர்த்தம் அல்ல, அது தொடராக கதை கூட அல்ல அது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அழகான வரலாறு என்று சொன்னான். அழகான வரலாறு என்று சொன்னால் நிறைய படிப்பினைகள் நிறைந்த வரலாறு, நிறைய படிப்பினைகள் நிறைந்த வரலாறு. இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழி எதிலே இருக்கிறது என்பதை சொல்லி காட்டக்கூடிய வரலாறு. என்ன அதிலே வெற்றி அமைந்திருக்கிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக உடன் பிறந்த சகோதரர்கள், அவர் உடன் பிறந்த சகோதரர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து கெடுதல் செய்தார்கள். சாதாரண கெடுதல் அல்ல, அவர்களை பழித்து சொல்வதல்ல, குறை சொல்லி பேசுவது மாத்திரமல்ல, கொலை முயற்சியே செய்தார்கள். அதனாலே அவர்களை தூக்கி கொண்டு போய் கிணற்றிலே போட்டு விட்டார்கள், மேலே பாறாங் கல்லையும் தூக்கி போட்டார்கள். கொலை முயற்சி அல்ல, கொலையே செய்வதற்கான எல்லா காரியமும் முடிந்து விட்டது கதை என்றுதான் அவர்கள் சென்று விட்டார்கள். பெருமக்களே, அல்லாஹு தஆலா பாதுகாத்து யூசுப் அலை இஸ்லாமை பின்னால் நீண்ட நடிக வரலாறு சந்தைக்கு கொண்டு போய் விற்கப்பட்டது, விலைக்கு வாங்கப்பட்டார்கள். அதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு அரசாளுமை தகுந்த வாய்ந்த ஒரு மன்னராக செய்தனா யூசுப் அலை இஸ்லாம் பரிணமிக்கிறார்கள். இக்கட்டான சோதனையான நிலையிலே, வறுமையின் நிலையிலே அங்கே பொருள் தேடி ஹதரத் யூசுப் அலை இஸ்லாமுடைய சகோதரர்கள் வரும் பொழுது தன் சகோதரர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொண்டார்கள், அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவங்க தான் உளப்பூர்வமா நினைச்சிட்டாங்களே நம்ம போட்டு கொண்டுட்டோம் கிணத்துலன்னு சொல்லி. அதனால் அவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை யூசுப் அலை இஸ்லாம் என்று. இவர்கள் மீண்டு வந்து சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அந்த யூசுப், அந்த யூசுப், நீங்கள் தான் அந்த யூசுப்பான்னு கேட்டாங்க. நீங்களா யூசுப் அலை இஸ்லாம் கேட்டாங்க. இப்ப உள்ள காலகட்டமா இருந்தா நான் தான் அந்த யூசுப்னு சொல்லியிருப்பாங்க. பெருமக்களே, ஹதரத் யூசுப் அலை இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் சொன்னாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும். பெருமக்களே, இது சாதாரணமான உலகத்திலே நின்றிலங்கக்கூடிய ஒரு வரலாறாக இன்றும் யூசுப் அலை இஸ்லாமுடைய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்திலே தங்களுடைய உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு விடாமல் அரசாட்சியும் வலிமையும் பழி வாங்குவதற்கான எல்லா தகுதியும் இருந்தும் மன்னித்தார்களே. உலகத்திலே யூசுப் அலை இஸ்லாமுடைய வரலாறு நின்று நிலைக்கிறது என்று சொன்னால் அந்த உயர்ந்த குணத்தின் காரணத்தினால் தான். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயத்தை போல, கொடுமையை போல உலக வரலாற்றில் யாருக்கும் நிகழ்த்தப்படவில்லை. பெருமக்களே, ஒப்பற்ற நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை போல உலகத்தில் யாரும் கொடுமை செய்யப்படவில்லை, அந்த அளவிற்கு கொடுமை செய்யப்பட்டேன் என்று சொன்னார். மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது, சல்லாசலம் உள்ளே வருகிறார்கள். வந்தால் எதிரிகள் எந்த அளவுக்கு பயந்துட்டாங்கன்னு சொன்னா ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ஊரை விட்டு ஓடி போயிட்டார். அவருக்கு தெரியும் நாம் செய்த கொடூரங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, பழி வாங்கியே தீர்வாங்க. அவங்க நல்ல குணம் உள்ளவங்க தான், ஆனாலும் செய்யப்பட்ட அநியாயங்களின் அளவு கடந்த நிலையை பார்த்து தான் ஊரை விட்டு ஓடி போனார். அதற்கு இக்ரிமாவுடைய மனைவி சல்லல்லாஹுவிடத்தில் வந்து கேட்டார்கள், நீங்கள் கண்ணியமானவர்கள், என்னுடைய கணவர் உங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டார், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழைத்து வாருங்கள், நிச்சயமாக அவருக்கு மன்னிப்பு உண்டுன்னு சொன்னாங்க. பெருமக்களே, அழைத்து வருகிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருக்கக்கூடிய அருமை தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கெடுதல் செய்தவர்களே முதன்மையானவன் அபூ ஜஹில். அல்லாஹ் உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஃபிரௌனை தந்தான், என் சமுதாயத்திற்கு வாய்த்த ஃபிரௌன் அபூஜஹில் என்று சொன்னார்கள். அந்த அபூஜஹிலுடைய மகன் தான் இக்ரிமா. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனிலிருந்து வரக்கூடிய இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், சபையை நோக்கி வருகிறார். சஹாபிகளிடத்தில் சொன்னார்கள், இக்ரிமா அவர்கள் இந்த நேரத்தில் வருகிறார்கள், இந்த நேரத்தில் அவருடைய தகப்பனாரை பற்றி கூட யாரும் குறை சொல்லாதீர்கள் என்று சொன்னார். பெருமக்களே, எவ்வளவு உயர்ந்த ஒரு குணத்திற்கு சொந்தக்காரராக இந்த உலகத்திலே நடந்து காட்டி நமக்கு வாழ்வியலிலே உதாரணம் காட்டியிருக்கிறார். எனவே இது ஒரு சாதாரணமான குணம் அல்ல. உணர்ச்சியின் அடிமைப்பட்டவர்களுக்கு, தன்னுடைய வலிமையின் பெருமை தெரிந்தவர்களுக்கு, மற்றவர்களுடைய தூண்டுதலுக்கு ஆளாகக்கூடியவர்களுக்கு இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அப்படி மன்னிப்பது என்பது கஷ்டம்தான், பாரதூரம் தான். இன்னைக்கு உலக வரலாறு எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, நாம சொந்தத்தில் எத்தனை பேரை பகைத்துக் கொண்டிருக்கிறோம், உடன் இருப்பவர்களில் எத்தனை பேரை பகைத்துக் கொண்டிருக்கிறோம், உபகாரம் செய்தவர்களில் எத்தனை பேரை பகைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய நண்பர்களில் எத்தனை பேரை பகைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பார்க்கிறோம் பெருமக்களை. அதனால இது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல. இமாம் பைஹக்கி, இமாம் ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செய்தார்கள், கியாமத்துடைய நாளில் ஒரு மனுஷன் வருவான், அநியாயம் எல்லாம் உன் சகோதரனுக்கு பண்ணிருக்கியே, இன்னைக்கு நீ பகரம் கொடுக்கணுமே சொல்லி அல்லாஹ் அவன்ட கேட்பானா. சரதாசர் இந்த ஹதீஸ் சொல்லும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இன்னும் அநியாயம் எல்லாம் பண்ணிருக்கியப்பா, நீ அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கணுமே. நன்மையிலிருந்து எடுத்து கொடுங்க. பெரிய தாராளமா இவர் சொல்வார், அல்லாஹ் சொல்வான், உங்க நன்மையே ஒண்ணும் இல்லையே, எந்த நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்க, நீ ஒண்ணும் செய்யலையேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வான். அப்படியா? அப்ப அவன் பாவத்திலிருந்து வேணா கொஞ்சம் எனக்கு எடுத்து போடு, நீ யோசனை சொல்வான் அல்லாஹ்வும். அவன் பாவத்திலிருந்து வேணா எனக்கு எடுத்து போடும். நடக்கிற காரியத்தின் ரகசியத்தை சொல்லாசலம் சொல்கிறார்கள், பாரப்பான் அல்லாஹுத்தாலா அவனை பார்த்து காமிப்பான், உன்னுடைய நன்மைகள் என்ன இருக்குது. அந்த நன்மைகளை பார்த்தால் மலைமலையாக நன்மை கூறியல்கள். அப்ப அல்லாட்ட கேட்பான, ரப்பே நான் இந்த அளவுக்கு ஒன்னும் அமல் செய்யலையே, வேற ஆள் ஐட்டம் நம்மள்ட வந்துருச்சான்னு அல்லாட்ட கேட்பான, வேற ஆளுடைய எதுவும் நம்ம நன்மையினுடைய அளவு நம்மள்ட எதுவும் வந்துருச்சான்னு சொல்லி கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வானா, நீ செய்தனுடைய நன்மையின் அளவு அல்ல, அளவல்ல இந்த உபகாரங்கள் என்பது, உன்னடக்கு மற்றவர்கள் கெடுதல் செய்யும் பொழுது நீ உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே, பகரம் வாங்குவதற்கான வழி இருக்கக்கூடிய நிலையிலே எனக்காக நீ மன்னித்தாய், அதற்காக நான் செய்த பகரம் தான் இது. நீ யாரையெல்லாம் மன்னித்தாயோ, யார் உனக்கு கெடுதல் செய்தார்களோ, அவர்களையும் கையை பிடித்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு போ. என்ன, நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவன் தான் காரணமா இருந்திருக்கான், அவனை கூட்டிட்டு போ நல்லா சொல்லுவான்னு சொல்லி கண்மணி நாயகம் சல்லாசலம் சொல்வதை இமாம் ஹாக்கிம் அவர்கள் சொல்வார். ஒரு தடவை ஃபிரௌன் பாக்குறதுக்கு இபிலீஸ் வந்தானா, வரலாற்றுல ஒரு செய்தி, ஃபிரௌன் பாக்குறதுக்கு இபிலீஸ் வந்தானா, வந்து கதவை தட்டினானா, ஃபிரௌனுடைய வாசல்ல வந்து கதவை தட்டுறான் இபிலீஸ். அவன் ஃபிரௌன் கேட்டானா யாருன்னு கேட்டானா, இபிலீஸ் பதில் சொன்னானா, அத்தத்ஹில் உலூஹியத்தை ஒலா ததிரி மன்பி பாபிஹி, நான் தான் ஆண்டவங்கிற வாசல்ல நிக்கிறவங்க கூட யாருன்னு தெரியலையப்பா உனக்குன்னு கேட்டானா, நான் தான் ஆண்டவன் சொல்றீங்க, ஆனா ரப்புக்கும் இல்லாலா உலகத்துல நான் தான் பெரிய ஆண்டவன், உன்னை பத்தி நீ சொல்லிக்கிற வாசல் கதவை தட்டுறேன் யாருன்னு கேக்குறிய, வாசல்ல வந்து நிக்கிறவங்க கூட யாருன்னு தெரியாம நீ ஆண்டவன் உன்ன சொல்றியே மடப்பயலன்னு சொல்லி இபிலீஸ் சொன்னானா. சரி வா திறந்து பார்த்தா இபிலீஸ் நிக்கிறான் உள்ள வாப்பான் கூப்பிட்டான். உள்ள வந்தவன ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப நீ ஆண்டவன் சொல்ற, நான் அல்லாட்ட எதிர்த்து பேசிட்டேன், உலகத்துல நம்மளை விட கெடுதலுக்கான ஒருத்தர் இருக்க மாட்டான், அல்லாவுக்கு மாற்றமான ஒருத்தர் இருக்க மாட்டான், ஆனா உலகத்தையே கெடுக்கிறதுக்கான அறிவு உனக்கு இருக்குது, உன் அறிவை வச்சு சொல்லு, உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் யாராவது கெட்டவன் யாராவது இருக்கிறானு கேக்குறானா இபிலீஸ்ட், நம்ம ரெண்டு பேரை விட கெட்டவன் எவனாவது உலகத்துல இருக்கிறானா, அப்படி ஆனாவது நீ படித்த நீ மற்றவர்களுக்கெல்லாம் வழிகெடுக்கணும், உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும், எல்லாத்தையும் வழிகெடுக்கணும்னா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணுமே, அதனால உனக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறதே, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், நம்ம ரெண்டு பேரை விட, நம்ம ரகசியமா பேசிக்கிறோம், நம்ம ரெண்டு பேரை விட கெட்ட உலகத்தில் யாராவது இருக்கிறானா என்று கேட்ட பொழுது இபிலீஸ் பதில் சொன்னானா, நான் பெற்றிருக்கக்கூடிய கல்வியை வைத்து சொல்கிறேன், வெளியில பொதுவாக அறிவிக்கப்படக்கூடிய ரகசியம் அல்ல, நான் சொல்றேன், ஒரு மனிதன் அவனுக்கு அநியாயம் செய்தான், ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு அநியாயம் செய்தான், அநீதி இழைக்கப்பட்ட பிறகு நாம் இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக வேண்டி என்ன மன்னிச்சுக்கப்பா, தெரியாம நான் செய்துட்டேன்னு வந்து சொல்றான், சண்டான உன்னை மன்னிக்க முடியுமா, நீ செய்த கெடுதல் எவ்வளவு என்று அவன் அந்த நேரத்தில் சொன்ன அந்த உதரை தங்கடத்தை தன்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பத்தை புறக்கணித்தானே இவன், நம்ம ரெண்டு பேரை விட கெட்டவன் சொன்னான், இவன் நம்ம ரெண்டு பேரை விட கெட்டவன், ஏன்னா இவனுக்கு கியாமத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனையின் அளவை நான் பார்க்கிறேன் இப்படி சொன்னதாக வரலாற்றில் உண்டு. அருமையான பெருமக்களே, எனவே நம்முடைய உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களுக்கோ சுற்றி இருப்பவர்களின் தூண்டுதலுக்கோ உள்ள வெற்றி அல்ல, நிலையான நிரந்தரமான சரித்திரத்திலே பதிந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற வெற்றியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒருவர் அநியாயம் செய்கிறார், அநியாயம் தான், அல்லாஹுக்காக நீங்கள் அதை மன்னித்தால் உங்களை உதாசீனப்படுத்தி பேசுகிறார், கேலி பேசுகிறார், மற்றவர்கள் உங்களை புற என்று சொன்னால் அல்லாஹுக்காக நீங்கள் அதை மன்னித்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் ஹைராக்குவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மூணு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் சொன்னாங்க. சல்லுல்லாசலம் சொன்னா நம்ம பூரணமா நம்பிடுவோம், ஆனா சல்லுல்லாசலம் சொல்றாங்க வெளிப்படையா பார்த்தா உங்களுக்கு அப்படியான் யோசிக்க தோன்றும் என்பதனால் நான் உங்களுக்கு அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், சலாசிமோ உக்குசிமோ அலைஹின்ன, அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு மூணு காரியத்தை சொல்றேன், நீங்க மனசுல பதிச்சுக்கங்கன்னு சல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க, ஃபஹ்ஃபதூ, அதை மரணம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பொருளை எடுத்து சதக்கா செய்யறான், ஒரு காலமும் தம் பணம் குறைஞ்சு போகுதுன்னு நினைக்காதேன்னு சொன்னாங்க. அது குறையவே இல்லை, நீ உலகத்தில் எதற்கெல்லாம் செலவு செய்கிறாயோ அதையெல்லாம் விட பன்மடங்கு நேரான உயர்ந்த பாக்கியத்தை தேடித்தரக்கூடிய காரியத்தை நீ செய்கிறாய், எனவே குறையுதுன்னு நினைக்காத. இந்த பணம் வேற எதிலையாவது செலவாயிடலாம், நோயில செலவாயிடலாம், எதிர்பாராத செலவுகள் ஆயிடலாம், வேற ஏதாவது காரியங்கள்ல கூட இது செலவாயிரும், ஆனால் நீ செய்யக்கூடிய இந்த சதக்கா இருக்கிறதே இதனால் உன்னுடைய பொருள் நிச்சயமாக குறையாது, சத்தியம் பண்ணி சொல்றேன், ஞாபகம் வைங்கன்னு சல்லாசலம் சொல்றாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு ஆள் அநீதி அடைக்கப்பட்டு விட்டார், அநியாயம் செய்துட்டான், ஆனால் அவர் சபர் செய்கிறார், என் தப்புக்காக நான் பொறுத்துக்கிட்டேன்னு சொல்றாருன்னா, இல்லா ஜாதஹுல்லாஹு இஸ்ஸன், அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் விடமாட்டான்னு சல்லாசன் சொன்னாங்க. தனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார், பழி வாங்க முடியும், பகரம் வாங்க முடியும், என் ரப்புக்காக நான் பொறுத்துக்கிட்டேன்னு சொல்றார். அல்லாஹுத்தால அவரை கண்ணியப்படுத்தியே தீர்வான். கண்மணி நாயகம் சொல்லாம சொல்றாங்க, இப்ப பார்த்தா கேவல மாதிரி தெரியுது, காரி முகத்துல துப்பிட்டான். நம்ம ஒரு பார்வை பார்க்கிறோம், அதுலயே ஓயிறான் சில பேர். சரி, தெரியாம நடந்துருச்சு, நாம பொறுத்துட்டு போயிட்டோம் என்று சொன்னால் சல்லா செல்லம் சொல்கிறார்கள், இல்லா ஜாதஹுல்லாஹு இஸ்ஸா, அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை செய்யாமல் விட மாட்டான் சல்லா செல்லம் சத்தியமிட்டு சொல்கிறார். மூணாவது சொன்னாங்க, யாசகத்தின் வாசலை நீ திறந்தால் வறுமையின் வாசலை அல்லாஹ் உனக்கு திறந்து வச்சிருவான்னு சொன்னான். நீ கேட்காதே உனக்காக என்று யாரிடத்திலும் யாசகம் கேட்காது. யாசகம் கேட்க ஆரம்பித்தால் உனக்கு எவ்வளவு வந்தாலும் சரி, உன்னுடைய மனசு வயிறு நிரம்பாது. யாசகத்தின் வாயிலை திறந்தால் வறுமையின் வாயிலை அல்லாஹ் உனக்கு திறந்துருவான் சொல்லி சத்தியம் பண்ணி சொல்கிறார். அல்லாஹ் நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானாக. உன்னதமான வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையை, அதற்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் அடிப்படை என்று சல்லாசலம் சொல்லி தந்தார்களோ, அதை பேணி வாழக்கூடிய பக்தி உள்ள இறையச்சம் உள்ள நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹு தாலா நமக்கு நீ ஆயுளை தந்தருள்வானாக. நிறைந்த அமல்களை இஹ்லாசோடும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு செய்யும் நசீபை தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக, நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக.
This audio was downloaded from tamilislamicmedia.com.